நம்முடைய சங்கீத தியானங்களில் ஜபத்துக்கு ஜப கூட்டங்களுக்கு ஏதுவாக சங்கீதத்தை நாம் தியானித்து வருகிறதுல போன வருஷம் 20வது சங்கீதம் நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ புதிய வருஷம் ஆரம்பிக்கும் போது 21லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஆனால் நான் 21 ஸ்கிப் பண்ணி முதல்ல 22 பார்த்துட்டு அதுக்கப்புறம் 21 போகலாம்னு யோசிச்சிருக்கேன். ஏன் அப்படி செய்கிறேன்னா, 22வது சங்கீதம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவையின் பாடல், அது இட்ஸ் அ சாங் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் சங்கீதம். தீர்க்க தரிசனமாக இயேசு சிலுவையில் படுகிற பாடுகளை ஒரு பாட்டாக பாடுற ஒரு சங்கீதம். இது வந்து நமக்கு நம்ம படித்து வருகிற மத்தேயு படிப்பு ஆழமாக புரிந்து கொள்றதுக்கு உதவுறது மாத்திரம் இல்லாமல், இந்த வருஷம் வந்து நம்முடைய மனதையெல்லாம் இயேசுடைய பாடுகளை நம்ம மனசில் நினைக்கணும், அவரை அறியணும், அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை அதிகம் ஆழமாக அறியணும். நம்ம இருக்கிறோம் அவருடைய சிலுவையின் கொடியை இந்த உலகத்தில் உயர்த்தணும். இந்த உலகத்தை பற்றி எவ்வளோ ஜபித்து வரோம், மோசம் மோசம் மோசமாக போயிட்டுருக்கு, பயங்கரமான இருள், பயங்கரமான பாவங்கள் அப்படின்னு போயிட்டுருக்கு. ஒரு பாட்டில் வருது, இவ்வளோ மோசமான போகிற உலகத்துக்கு ஒரே விடை சிலுவையின் வெளிச்சம் மட்டும்தான், சிலுவையின் பிரசங்கம் மட்டும்தான். ஆகவே சிலுவை பிரசங்கத்தினால வருகிற எழுப்புதலும் ஒரு ரட்சிப்பும் ஒரு மாற்றமும் தான் இந்த உலகத்துக்கு தேவை. அதனால் இதை நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எந்த படிப்பும் சிலுவை படிப்புக்கு ஒப்பு ஆகவே ஆகாது. சிலுவை படிப்பு நம்மளை கனி கொடுக்கிறவர்களாக, நம்மளை பரிசுத்தமாக்குறவர்களாக, ஆசீர்வதிக்கிறவர்களாக வேற எந்த படிப்பும் சிலுவை படிப்பு மாதிரி நமக்கு செய்யாது. ஆகவே சங்கீதம் 22 நம்ம பார்க்க போகிறோம். ஒரு லெவலில் இந்த சங்கீதம் வந்து தாவீது தன் வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு அனுபவத்தை எழுதினாலும், ஒருவேளை சவுல்னால் அவர் விரட்டப்படும் போது வந்த கஷ்டங்கள்னால எழுதியிருக்கலாம், ஆனால் வேதத்தில் எழுதின எந்த தாவீதின் அனுபவத்தை பார்க்கிலும் மிஞ்சின துன்பத்தை இந்த சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார். தாவீது தன்னை கடந்து தீர்க்க தரிசன ஆவியினால் கிறிஸ்துவுடைய பாடுகளை இதை எழுதுகிறார் என்றதை நம்ம தெளிவாக இதில் பார்க்க முடியும். அதனால தான் நம்ம இதில் தாவீதை பார்க்குற பதில், தாவீதுடைய அனுபவத்தை பார்க்குற பதில் கிறிஸ்துவை பார்க்கறது ரொம்ப பொருத்தம். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, சிலுவை என்ற ஒரு கொடுமையான மரண முறை ஏற்படுவதற்கு 100,000 வருஷத்துக்கு முன்பதாக, இன்னுமே சிலுவைன்றதே யாருக்குமே தெரியாது. சிலுவைனால ரோமர்கள் கொள்ற அந்த கொடுமையை இன்னும் அவங்க கண்டே பிடிக்கல. அதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே தாவீது அதை எவ்வளவு துல்லியமாக, தாவீதுடைய அனுபவத்தில் அவர் எங்கேயுமே பார்த்ததில்லை, கேட்டதில்லை, கேள்வி அவருடைய உலகத்தில் சிலுவைன்றதே அவர் ஐடியாவே இல்லை. ஆனால் சிலுவை மரணம் எப்படி இருக்கும் என்பதை துல்லியமாக எழுதுறதை பார்க்கும்போது நமக்கு பெரிய ஆச்சரியம். இவர் எழுதினது 1,000 வருஷத்துக்கு அப்புறம் வர கிறிஸ்து ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவேற்றுற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கிறோம் இதில். இது வந்து ரொம்ப தாவீது இந்த அதிசயமான காட்சியை வளர்க்குறாரு. சிலுவையின் பாடல் அவர் எழுதுறாரு. சிலுவையில் இருக்கிற பாடு, அந்த சிலுவையினால வருகிற புகழ்ச்சி மகிமையும் இதில் எழுதுறாரு. சங்கீதம் 22 வந்து ஒரு 7 தடவை புதிய ஏற்பாடில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது கோட் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தடவையும் அது இயேசுக்கு அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. ஆகவே அதை இயேசுவை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இயேசு நமக்காக பட்ட பாடுகள் நம்மளால் கொஞ்சம் கூட வயசெல்லாம் இருந்தாலும் புரிஞ்சுக்கொள்ளத்தான் முடியாது, நித்தியமெல்லாம் இருந்தால் புரிஞ்சுக்கொள்ளத்தான் முடியாது இல்லைங்களா. ஒரு ஒரு நான் ஒரு வாட்டி சொன்னேன், 0.000 அதுக்கப்புறம் பில்லியன் ஜீரோஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்பர் போடலாம். அந்த அளவுக்கு தான் வயசெல்லாம் படித்தாலும் அதை புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆனால் அதை எவ்வளோ அறிகிறோமோ அது அவ்வளவோ பாக்கியமானது. அதோட கிளிம்ஸாக இந்த சங்கீதத்தின் மூலமாக நம்ம படிச்சுக்கலாம் இயேசு நமக்காக எவ்வளவு சகிக்க வேண்டியதா இருந்துச்சு, நம்முடைய ரட்சிப்புக்காக எவ்வளவு விலை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு, அதை படிக்க படிக்க நமக்கு என்ன ஆகும், உள்ளுக்குள்ள ஆராதனையும் நன்றியும் ஒரு புதிதான விதத்தில் அவருடைய சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணித்து என்னைனா தம்மே நேசித்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தவருக்காக வாழணுன்ற ஊக்கமும் வைராக்கியமும் நமக்கு அதிகம் ஏற்படும். அந்த உணர்வோடு தானே ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு ஒவ்வொரு வாரமும் வரணும் இல்லைங்களா. அந்த விதத்தில் இந்த சங்கீதம் வார ஜபக்கூட்டம் தியானம் நமக்கு உதவி செய்யும். பெரிய பிரசங்கிகளுடைய இளவரசன் என்ற சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இந்த சங்கீதத்தை பற்றி ஒரு முகவரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அற்புதமான சிலுவையின் பாடல் இது, சங்கீதங்களிலேயே அரிதான ஒரு முத்து இது, அகில பாதாள நரகத்திலிருந்து இது ஆரம்பித்து, முதல் வசனம் அங்கிருந்து ஆரம்பிக்குது, அகில பாதாள நரகத்திலிருந்து ஆரம்பித்து உச்சகட்ட பரலோக உன்னதத்திற்கு இந்த சங்கீதம் முடியும் போது முடிந்ததுன்றத முடியும், அங்கே நம்மளை கொண்டு போகுது. இதோட சோகமான சொல்லி முடியாத ஆழத்தின் வியாகுலங்கள் எல்லாம் நம்ம படிக்கும்போது இந்த சங்கீதத்துக்கு ஒப்பான நிகரான எழுத்து உலகத்திலேயே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவுடைய சோகமான நேரங்களுடைய ஒரு ஃபோட்டோகிராஃப் உங்களுக்கு வேணுமா, சிலுவையில் ஒரு ஃபோட்டோகிராஃப் உங்களுக்கு வேணும்னா அது இந்த சங்கீதத்தில் இருக்கு. அவருடைய மரிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தைகளுடைய ரெக்கார்ட் இங்கே இருக்கு. அவர் கடைசி நேரங்களில் விட்ட கண்ணீருடைய காரணங்கள் இங்கே இருக்கு. அவர் கடைசியில் இறக்கத்திற்கு முன்பதாக வெற்றி கோஷத்தோடு சந்தோஷத்தோடு மறித்த படம், அந்த மாதிரி பிக்சர்ஸாக நம்ம ஃபோட்டோஸ் கூகுள் ஃபோட்டோஸில் வச்சுருப்போம் இல்லையா. அவர் ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒரு ஒரு சீனுக்கும் ஒரு ஒரு பிக்சர் எடுத்திருப்போம் ஒரு ஒரு ஃபோஸில், அந்த மாதிரி இந்த ஒரு பிக்சர் மாதிரி இது இருக்குன்றார் தாவீது. தாவீதுடைய அனுபவங்கள் இதில் ஓரளவுக்கு சிறிதான அளவுக்கு இருந்தாலும், ஒரு சூரியனுக்கு முன்பதாக ஒரு சிறிதான நட்சத்திரம் எப்படி ஒரு மங்களாக போயிருதோ அந்த மாதிரி தாவீதில் இதில் நம்ம பார்க்கவே முடியறதில்ல, இயேசுவை தான் பார்க்குறோம். இதை நாம் மிகுந்த பக்தியோடு நம்முடைய பாதரட்சையை கழட்டி வைத்து, ஏன்னா வேதத்திலேயே ஒரு பரிசுத்த பூமினா இந்த சங்கீதத்தை தான் நாம் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் ஸ்பர்ஜன் நமக்கு சொல்கிறார். ஓகே, இந்த சங்கீதத்தை நாம் பார்ப்போம். இந்த சங்கீதத்தினுடைய உருவம் என்ன, இந்த சாப்டர் படிக்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கணும். இது ரெண்டு, இந்த சங்கீதத்தை 31 வசனங்களை ரெண்டு பாகமாக பிரிக்கலாம். 21 வசனங்கள் ஜபான்னு சொல்லலாம், 22 31 வரைக்கும் துதி, ஜபம் துதி, அதுதான் இந்த சங்கீதத்தில் இருக்கிறது. நம்ம முதல்ல 1 21 வரைக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த ஜபம், யோசிச்சு பாருங்களேன், தீர்க்கதரிசனமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். இந்த 21 வசனங்களும் ஜபமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு ஒரு ஊசலாடுற மாதிரி, ஒரு ஊசல் வந்து அப்படியே ஏறி பரலோகத்துக்கே போகுது, இன்னொரு ஊசல் இறங்கி வந்து நரக பாதாளத்துக்கே வருது, அந்த மாதிரி மூணு சைக்கிளாக இது போகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு அகில பாதாளத்துக்கு போய் அந்த வேதனையை பார்த்து அவர் ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு முறையிடுறார். அதே அடுத்த அதே அது முடிஞ்சு உடனே பரலோகத்துக்கு போய் அவருடைய விசுவாசத்தின் உறுதியை, விசுவாசத்தின் அறிக்கையை செய்கிறார். திருப்பி வந்து அப்படியே ஒரு மூணு சைக்கிளாக அவர் வர்றத, அவர் சிலுவையில் பட்ட அந்த உணர்ச்சிகளுடைய அந்த உணர்வுகளை நம்ம கொடுக்குற மாதிரி மூணு சைக்கிள், 1 to 22 வரைக்கும் அந்த மாதிரி ஒரு முறையிடுதல், ஒரு விசுவாச அறிக்கை, விசுவாசத்தின் உறுதியை நம்ம பார்க்குறோம். ஒரு முறையிடுதல், விசுவாசத்தின் உறுதி, மூணு வாட்டி வர்றதை பார்ப்போம். முதல் சைக்கிள் 1 to 5 வரைக்கும் அதை நம்ம பார்ப்போம். முதல் வசனத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லுகிற வார்த்தைகளை கேளாமலும் என் தூரமா இருக்கிறீர். ஆரம்பிக்கும் போதே இந்த சத்தம் எங்க இருந்து வருது, நரகம்னா நரகத்தின் பாதாளத்தின் மிக இதை விட கீழே நரகத்தில் வேதனை அனுபவிக்க வேற யாரும் இல்லை, அங்க போய் அனுபவித்தவர் அந்த பாதாளத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. எவ்வளோ ஒரு மர்மமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். யோசிச்சு பாருங்கள், ஒன்றுனா நான் யோசிச்சு என் மனதை இதில் நிரப்ப பார்க்குறேன். மனசை நிரப்புறது மாத்திரம் உள்ளத்தையே நிரப்புது. என் தேவன் ரெண்டு வாட்டி வருது. தேவன் மாத்திரம் இல்லை, அது என் தேவன், என் தேவன். ஏன் ஒரு கேள்வி, ஏன் என்னை நீ, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கை விட்டீர், ஏற்கனவே விட்டாச்சு, அந்த விட்ட அனுபவத்தில் பேசுகிறார். விட்ட நிலைமையில் நீங்கள் என்ன, நான் யார், நீங்கள் யார், என்ன நீங்கள் ஏன் கை விட்டீங்க? அதிசயமான காரியங்கள், ரெண்டு முடியாத அசாதாரணமான காரியங்கள். எல்லா இறக்கத்தின் பிதா ஒருவர் நம்ம நியூ இயர் வாக்கு தத்துவம் உன்னை கைவிடுவதும் இல்லை, விலக்குவதும் இல்லை. மோசே உடலை, ஆபிரகாம உடலை எல்லாம் ஜபம் பண்ணீங்க. தன்னுடைய நேச குமாரனை போய் கைவிட்டார். அந்த கைவிட்ட குமாரன் கைவிட்ட நிலைமையிலையும் மிகுந்த அன்போடு விசுவாசத்தோடு ரெண்டு கையிலையும் என்னை கைவிட்டாலும் உங்களை நான் விடமாட்டேன்னு சொல்லி என் தேவனே, என் தேவனே ரெண்டு கையில பிடிக்கிறார். நம்முடைய மனதில் கொல்கொத்தாவுக்கு திருப்பியும் பயணம் செய்து இந்த அதிசய உண்மையை நாம் பார்க்கணும். ஆராய முடியாத மர்மத்தை நாம் பார்க்கணும். கடவுள் நரக தண்டனையை கொடுக்கிற மிக கொடுமையான தண்டனை, இதை விட வேற யாருக்கும் கொடுத்ததில்லை. தன்னுடைய நேச குமாரனுக்கு கொடுக்கிறார். அந்த தண்டனை அனுபவிக்கிற நேரத்தில் அவருக்கு வந்த மிக பெரிய விசுவாச அறிக்கையை பார்க்கிறோம். அது வந்து இந்த நேரம் தேவ குமாரனுக்கு, உலக இரட்சகருக்கு வந்த நியாய தீர்ப்பின் நாள். மனிதர்களால் நியாயம் விசாரிக்கப்பட்டார். அவருடைய நீதி சபையில் யோத சபைகளை விசாரித்து மரண தீர்ப்பு, ரோம சபையில் விசாரித்து மரண தீர்ப்பு, குற்றம் இல்லாதவராக இருந்தாலும் மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்ட அவர், அந்த தீர்ப்பினுடைய விளைவாக அவருடைய உடம்பு சிலுவையில் தொங்குது. அந்த நேரத்தில் உலகம் முழுவதுமாக 3 மணி நேரம் இருள். என்ன ஆச்சு அந்த இருள் நேரத்தில்? இந்த சத்தம்தான் ஒரு சீலையை கொஞ்சம் திறந்து நமக்கு அந்த காணாத உலகத்தில் என்ன நடந்திருக்கோன்னு நமக்கு சொல்லுது, ஒரு ஐடியாவது கொடுக்குது, யூகம் பண்ண வைக்குது. என்ன ஆச்சு அந்த நேரத்தில்? அந்த இருளான நேரத்தில் இந்த மனிதர்களுடைய நீதி சபையிலெல்லாம் நின்ன இந்த தேவகுமாரன் அந்த 3 மணி நேரத்தில் அவருடைய ஆவி கடவுளுடைய நீதி சபையில் இழுத்து கொண்டு வரப்பட்டது. கடவுளுடைய நீதி சபையில் அவர் நின்னார். பரலோகத்தின் நீதி சபையை கல்வாரி மலைக்கு இறங்கி வந்த மாதிரி பெரிய தேவன், பரிசுத்த தேவன், பட்சிக்கிற தேவனுடைய கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டே அங்கே இறங்கி வந்து இயேசு அங்கே, அவருடைய ஆவி அங்கே நிற்கிது. எப்படி நிற்கிறாரு? தான் தனிப்பட்ட ஆளாக நிற்காம தன்னுடைய மக்களுடைய பிரதிநிதியாக, தான் யாரை மீட்கணும்னு வந்தாரோ அவர்களுடைய பாவத்தை எல்லாம் தன்மேல் சுமந்த கிருபாதார பலியாக நிற்கிறாரு. கடவுள் நீதிபதியாக அவரை பார்க்கிறார். அவர் பார்த்து கடவுள் என்னுடைய நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய சகல தண்டனையும் இவன் மேல் வரக்கடவுது. என்னுடைய வளைக்க முடியாத நீதி, என்னுடைய எல்லையற்ற கோபாக்கின, கலப்படம் இல்லாத கோபாக்கின அவர் மேல வரக்கடவுது. ஏன் அங்க கடவுள் யார பார்த்தார்னா, இயேசுவை பார்க்கல. இயேசு நம்முடைய பாவங்கள் சுமந்தது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய அடையாளத்தையே அவர் எடுத்துக்கிட்டார் இல்லைங்களா. நம் சார்பில் நின்னார். ஏன்னா நான் செஞ்ச பாவத்தை ஒண்டி காப்பாத்தினா என்ன போதுமா? இல்லை, நானே பாவமாச்சே, நானே சீர்கொலைவாச்சே. அந்த நீதி சபையில் இயேசுவில் பாவின்ற முரளியை பார்த்தார், பாவின்ற அருணை பார்த்தார். பாவி அங்கே பார்க்கும்போது அவருக்கு பயங்கர அருவறுப்பு. நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. அவருடைய இந்த ஒருத்தர் மேலே அவர் எல்லாரையும் பார்த்ததுனால அவருடைய கலப்பிடம் இல்லாத நித்திய கோபாக்கினிய நரக, நித்திய நரகங்களை அவர் மேலே ஊத்துங்க. அவர் மேலே இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்தார், 3 மணி நேரம் ஊத்து ஊத்துன்னு ஊத்தப்பட்டது, உள்ளுக்குள்ளேயே வாங்கி வாங்கி வியாகுலப்பட்டவர் அவர். கடைசி நேரங்களில் பிதா இதை பார்த்து கிருபாதார பலியாக தன் குமாரனை பார்த்து நமக்காக பாவமாகி சாபமாயிருக்கிறத பார்த்து அவர் கடைசியில் கைவிட்டார். தன்னுடைய இரக்கத்தின் ஆறுதலின் நன்மையின் எல்லா உணர்வும் எடுத்து இந்த உலகத்திலேயே வேஸ்டான பாவியாக பார்த்து அவர் நரக பாதாளத்துக்கு கைவிட்டார். இவ்வளோ நேரம் அமைதலாக இருந்த அவர், 3 மணி நேரம் அமைதலாக இருந்த அவர், அந்த 3 மணி நேரம் முடிகிற நேரத்தில் இன்னுமே அவரால் சும்மா இருக்க முடியல. உள்ளுக்குள்ள ஒரு எரிமலை பொங்கி எழும்புற மாதிரி அதை வெளிப்படுத்துகிற அதிரத்தக்க விதத்தில் வந்த கொல்கத்தாவுடைய கூக்குரல் தான், எலியோ எலியோ லாமா சபக்தனி. அது வந்து எவ்வளோ ஆச்சரியம். ஒவ்வொரு தீர்க்க சுவிசேஷம் எழுதினவங்க எல்லாருமே அதை வந்து எந்த மொழியாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் அது ஒரிஜினல் எபிரேயர்லேயே காத்திருக்கிறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? மர்மமான வார்த்தைகள், ஏன் எண்ணி முடியாத சொல்லி முடியாத கசப்போ வியாகுலமோ அந்த வார்த்தைகளில் இருக்குது. அந்த வார்த்தைகள் தான் நமக்கு அந்த 3 மணி நேரம் நடந்த த கிரேட் டிரான்சாக்ஷன் வாங்க, மாபெரிய ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் நடந்து போச்சு. அந்த 3 வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் தான் நமக்கு ஒரு விண்டோவாக காட்டுது. யாருங்க அந்த வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண முடியும்? நான் சங்கீதம் சரி 22 எடுத்துக்கலான்னு சொல்லி ஆரம்பிச்சு முதல் வசனத்திலே ஸ்டக்கு. நான் ஏண்டா எடுத்தோன்னு ஆயிடுச்சு, இல்லை பாதி வேற ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இல்லையா. யார் சொல்ல முடியும் இந்த ஒருதல் வசனத்தை முடிச்சுட்டோம் 2வது வசனத்துக்கு போவோம்னு சொல்ல முடியுமா? இந்த 1வது வசனத்தையே பிடிச்சி நம்மளை அரெஸ்ட் பண்ணி நிற்க வைக்கிதே இதனோட ஆழம். நம்மளுடைய கோபாக்கினிய தேவகுமாரன் நம்மளுடைய நரகங்களை குடிக்கும் போது நீங்களோ நானும் அனுபவிக்க வேண்டிய நரகங்கள். அவர் என்ன அனுபவிச்சாருன்னு அவருக்கு தானே தெரியும், அவருக்கு மட்டுமே தெரியும். அதனோட உணர்த்துதல் ஏற்படுகிற அதை அது கொஞ்சமாவது நமக்கு உணர்த்துகிற நம்ம அறிஞ்சிக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த 4 வார்த்தைகள், ஏலி ஏலி லாமா சபக்தனி, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர். ஆணியால் அடிக்கப்பட்ட தேவகுமாரன், தேவனுடைய சகல வல்லமையும் உள்ளவர், ஆச்சரியம். கடவுள் கைவிட்டா என்ன? இவரும் கடவுள் தானே, இவரே தன்னை காப்பாத்திக்க வந்திருக்கலாம், இல்லை இவரே தனக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம், இல்லை. ஆனால் இந்த கோலத்தில் தன் பிதானுடைய ஆறுதல், தன் பிதா பிதா பிதானுடைய பிதால நிலை சார்ந்திருந்து தான் எல்லாத்தையும் செய்வேன்ற சர்வ வல்லமை உள்ள மீட்பர், தேவனுக்கு ஒப்பானவர் தன்னுடைய உச்சக்கட்ட முனைக்கே வந்துட்டார். அவருடைய இதுதான் லிமிட் அவருக்கு. இது இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? அந்த மாபெரும் பயங்கரமான இருள் அதை உணர்ந்த மனுஷனுக்கு அதுதான் அவன் கண்களை திறக்கும். வரலாற்றிலேயே மிக மிக சோகமான கூக்குரல்னா இதானே, யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு நிரபராதி, ஒரே ஒரு பாவம் செய்யாதவன், குற்றமற்றவர், அழுறார், கதர்றார், கன்றெல்லாம் தண்ணி, அவரால் தாங்க முடியாம இவ்வளவு மௌனமா இருந்தவர் இப்ப அழுறார். எத்தனையோ கூக்குரல் நம்ம கேட்கணும், அப்படியே மனசு உருகுது இல்லைங்களா. ஊர்ல எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல கேட்கணும், திடீர்னு நெருங்கியவங்க இறந்துட்டாங்க, இல்ல ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் வந்துருச்சு, இன்னொரு மாசத்துல இறந்துருவாங்க, ஐயோன்னு அழுகுறாங்க, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அலறாங்க, ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல அலறாங்க, ஃபியூனரல்ல அலறாங்க. இதெல்லாம் அது எதுவுமே அதுக்கு ஈடாகாதே. ஒரே ஒரு குற்றமற்ற நிரபராதிக்கு வந்த மிக மிக மோசமான தண்டனை, யாருக்கும் இப்படி வந்திருக்காதே, இப்படி வராதே யாருக்கும். இது எதுக்கோ அழுகுறாங்க மனுஷங்க, அதெல்லாம் பார்த்து மனசு உருகுறோம். இது என்ன தண்டனை? இது யோசிச்சு பாருங்களேன், ஏன் அவர் அழுகுறாரு, அவர் என்ன காரணம் சொல்றாரு? கை வெட்டீர். பிதானால் தான் பிரிக்கப்பட்ட அந்த உணர்வு, தன் நித்தியத்திலேயே தான் அனுபவிக்காத ஒரு உணர்வு, தான் தன்னுடைய அனுபவத்தின் லிஸ்டிலேயே இல்லாத ஒரு உணர்வு அவர் அந்த நேரத்தில் அனுபவிக்கிறார். சில சில அந்த அந்த உணர்வு வந்த உடனே நிலைத்த நில என்ன சொல்றது, தன் தன்னிலையே இழந்து போன மாதிரி, ஏன்னா கடவுளுடைய இன்பமான ஐக்கியத்தையும் பிரசன்னத்தையும் எப்பவும் அனுபவித்து கம்ப்ளீட்டா அதற்காகவே வாழ்ந்தது, அதையே நித்தியமா அனுபவிச்சுட்டு அவர் மனுஷனா வரும்போதோ 33 வருஷம் போகும். அந்த பிரசன்னம், அந்த பிதாவுடைய ஆதரவு தான் அவருக்கு எல்லாமே. ஒரு ஒரு தொப்புள் கொடி மாதிரி ஒரு குழந்தைக்கு திடீர்னு ஒரு கொடுமையா அந்த தொப்புள் கொடி அறுத்து விட்டோம்னா அம்மா என்ன ஆவோ, அந்த மாதிரி அவருக்கு பிதாவுடைய பிரசன்னம் இழந்த உடனே அவர் தள்ளாடி போயிட்டார். தன்னிலையே இழந்து போய் பாவமறியாத நித்தியத்துக்கும் பாவமறியாத அவர் எல்லா வரலாற்றின் பாவத்தின் சின்னமாக மாறி போனதுனால், பிதா அவரை கைவிட்டதுனால் கெத்செமனையில் கூட அவர் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டார். பாருங்களேன், வெத்த வேர்வு தான், கொடுமை தான், அது பயங்கரம் தான். ஆனாலும் என் பிதாவேன்னு ஓடி போய் ஆதரவும் பலனும் பெற்றார். ஆனால் இப்போ எங்கே, இப்போ 3 மணி நேரம் தொங்கிக்கிட்டு பிதா கிட்ட போக முடியாது, பிதான்னு கூட கூப்பிட முடியாத நிலையில் என் தேவனே என்றார். என்ன ஒரு வார்த்தைகள், ரொம்ப கொடுமை, நம்ம புரிஞ்சிக்கத்தான் முடியாது. நான் ஏன்னா நமக்கு கடவுள்கிட்ட இருக்கிற பரிபூர்ண ஐக்கியம் என்ன, பிதா கிட்டன்னு நித்தியமாக அது என்னன்றதே நமக்கு தெரியாது இல்லைங்களா. நம்ம வாழ்க்கையிலேயே பரிபூர்ண ஐக்கியம் என்ன, அதனோட இன்பம் என்ன, அதனோட ஆனந்தம் என்ன நமக்கு தெரியாது. இயேசுக்கு தான் தெரியும். அது இழக்கிறது தான் என்ன, ஒரு காரியம் என்னன்னு தெரிஞ்சாதானே ருசி பார்த்தாதானே அது இழக்கிறது என்னன்னு தெரியும். அது மாத்திரம் இல்லை, பரிசுத்த இயற்கை உள்ளவர், நமக்கு அது கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாதவங்க, அவருக்கு எப்படி இருந்திருக்கோம் பாவம் ஆகுறதுன்னா நமக்கு தெரியாது. தான் காஸ்பிளுடைய மர்மம், மிஸ்டரி. ஏஸ் பிதா இயேசுவை கைவிடுறது 3 மணி நேரம்னா நம்மளால புரிஞ்சுக்கத்தான் முடியாது இல்லைங்களா. கஷ்டம் ரொம்ப, புரிஞ்சுக்கத்தான் முடியாது. ஆனால் இதான் அவருக்கு அங்கே நடந்துச்சு. பாவமறியாதவர் நமக்காக பாவமாகி நமக்காக சாபமானார். அந்த வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து ஒரு ஒன்றும் புரியாத குழந்தைங்க வந்து அதை போய் சொரிஞ்சு சொரிஞ்சு அதை புரிஞ்சிக்க பார்க்குற மாதிரி அந்த வார்த்தைகளை கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்களேன். என்ன சொன்னாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதை எப்படி சொன்னாருன்றதை பாருங்களேன். என்ன டோன், என்ன டோனில் இது வந்துச்சு, என்ன எப்படி சொன்னாங்கன்றது பெரிய வித்தியாசம் இல்லையா. பாருங்களேன், என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டேன். இங்கிலீஷில் நான் கதறி சொல்லுகிற வார்த்தைகள், கதறி. சங்கீதக்காரனே கதறி என்றார். ஆனால் சுவிசேஷம் படிக்கும்போது ஒரு மிகுந்த சத்தத்தோடு என் தேவனே என்னாருன்னு வருது. இந்த சங்கீதக்காரன் சொல்கிற அந்த வார்த்தை கதறி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரோரிங்கிற ஒரு வார்த்தை, மூலப்பொழியில் ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற ஒரு வார்த்தை, அதான் அந்த வார்த்தை. இது ஒரு மனுஷன் இந்த மாதிரி சவுண்டே போட முடியாது. மனுஷ குரலை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சவுண்டை கொடுக்க முடியாது. ஒரு துஷ்ட மிருகம் தான் இப்படி சவுண்டை கொடுக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு விதத்தில் கிறிஸ்து என் தேவனே என்னை நீங்கள் என்னை கைவிட்டது எந்த மனிதனும் அனுபவிக்க முடியாத வியாகுலம். இது விளக்கிறதுக்கு வேற வார்த்தைகளே இல்லை, இதை பேச முடியாது, மனுஷன் மாதிரி நான் சொல்ல முடியாது. மிருகம் கர்ஜிக்கிற ஒரு வார்த்தைகளில் என்னுடைய வியாகுலத்தை நான் சொல்கிறேன், நான் கர்ஜிக்கிறேன். யார் கர்ஜிக்கிறது, தாங்குற கெப்பாசிட்டின்னா கிறிஸ்துவை பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும். எவ்வளோ தாங்கினார் இது வரைக்கும், அவரை போய் ஒரு காரியம் கர்ஜிக்க வைக்கிது, வியாகுலத்தில் அழுக வைக்கிது, கதற வைக்கிதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா. நம்மள மாதிரி சின்ன சின்னதுக்காக அவர் அழுகுறவர், ஒரு இதாயிடக்கூடாது, ஒரு சின்ன காலில் அடி உழுந்துற ஒரு ஊசி போடக்கூடாது, அரை மணி நேரம் அழுவுவீங்க நீங்கள் சில பேர் இல்லைங்களா. அதுக்கு அழுகுற அவர் என்னென்ன வாங்கினார், ஏதாவது அழுதாரா, புலம்புனாரா, மறுபேசினார், எவ்வளோ தாங்குற கெப்பாசிட்டி. அவர் போய் இப்படி தாங்காம கர்ஜிக்கிறாருனா என்னவா இருந்திருக்கும். அவர் எப்படி சொன்னார் பாருங்களேன், மிகுந்த சத்தத்தோடு கர்ஜிக்கிற வார்த்தைகளோடு, பெரிய சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி அந்த சத்தம் வந்துச்சான். அதுவும் சிலுவையில் இருக்கும்போது எங்க இருக்கு வந்துச்சு அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த்து, யோசிச்சு பாருங்க. ஆச்சரியம், என் தேவனே, அந்த வார்த்தைகளை பாருங்க என்ன சொன்னார், என் தேவனே என் தேவனே. தன்னுடைய நான் கடவுளுடைய பிள்ளைன்ற அந்த புத்திர உணர்வு வந்து அவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ ஆழமாக இருந்துச்சுன்னா, பிதாவுடைய புள்ளன்னு யோவானில் தானே நீங்கள் பார்க்கணும். நம்ம சலிச்சு போகிற அளவுக்கு என் பிதா நான், என் பிதா நான், பிதா பிதா என் பிதா, இல்லைன்னா நான் பிதா பிதான்னு எப்பப்பாரு கடவுளை வெறும் பிதான்னு சொன்னவர் முதல் தடவை என் தேவனே என் தேவனேன்னு அவரை கூப்பிடுறார். எவ்வளோ பெரிய வித்தியாசம். ஒரு தடவை இல்லை, அந்த ரிப்பிட்டிஷனை வேதத்தில் வந்து ஆழமான ஊக்கமான உணர்ச்சியை காட்டுது. என் தேவனே என் தேவனே, ஏன் ஏன் என்னை கைவிட்டியும், ஸ்ட்ரேஞ்ச் வார்த்தைகள் இல்லையா. ஏன் ஒரு பொறுமை இழந்து இல்லை, ஒரு பாவகரமாக யோபு கேட்குற மாதிரி இல்லை, ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் எனக்கு இருந்துச்சுன்னு இல்லை. ஒரு இழந்து போன புள்ள தன்னுடைய வலியை தாங்க முடியாமல் தன்னுடைய பிதாவுடைய பிரசன்னம் இழந்து போய் அது மீண்டுமாக கிடைக்கணுன்ற வியாகுலத்தில் ஏன் என்னில் என்ன குற்றம் பண்ணீங்கண்ணா, எனக்கு எப்படி விட்டுட்டீங்களேன்னு ஏன் ஒரு அவிசுவாசத்தில் கேட்குற இது இல்லை. வியாகுல தாங்க முடியாத எல்லை கற்ற கசப்பில் வருகிற வார்த்தைகள், ஏன் 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 எனக்கு இப்படி. நீங்கள் தாவ் யூதாசை நான் புரிஞ்சுக்கலாம், காட்டி கொடுத்தவன் பேதுருவை புரிஞ்சுக்கலாம், இந்த தலைவர்கள் கைவிட்டதை புரிஞ்சுக்கலாம், என் ஜனமே கைவிட்டதை புரிஞ்சுக்கலாம். நீங்கள் என் தேவனே, ஏன் நீங்கள் கைவிடுறது தானே நரகத்தின் ஆழமே இல்லைங்களா, நரகத்தின் ஆழமே, ஏன் என்னை கைவிட்டீங்க. ஏன்னா ஒரு வார்த்தை பாருங்களேன், ஏன் என்ன பதில் அது கொடுக்கறது, வை வை. இந்த கேள்வி நம்மளை மனசு உருக்காது, யோசிச்சு பாருங்களேன், ஏன் என்னை கைவிட்டீர்ப்பீர். கடவுள் பதில் கொடுக்கல அன்னைக்கு, ஏன் நீங்களும் நானும் கொடுக்கணுன்றதுக்காக. இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள் கொடுக்கணும், நம்ம ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும். இது இந்த பதிலை சரியாக புரிஞ்சிக்கிட்டு உணர்றவன் தான் ரட்சிப்படைகிறவன் இல்லைங்களா. ஏன் அவர் கைவிடப்பட்டார், சீர்கெட்ட பாவி நான், என்னுடைய பாவங்கள் என்னுடைய அடையாளம் எவ்வளோ மோசம். நான் அன்னைக்கு கடவுள் வந்து கிறிஸ்துவை பார்க்கல, அன்னைக்கு முரளியை பார்த்தார், பாவின்ற முரளியை பார்த்தார். அதை பார்த்து நித்தியமாக அருவறுப்போடு அவனை கைவிடணும்னு பார்த்தார். கிறிஸ்துவில் என்ன பார்த்ததுனால தான், கிறிஸ்துவில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்ததுனால தான், அவ்வளோ அருவறுக்கத்தக்கவர்களாக கிறிஸ்துவில் நாம் பார்த்ததுனால தான் அவர் அங்கே கைவிட்டார். அவர் அவராக நிற்கல அங்கே, அவர் அவராக தொங்கலையே அங்கே, நம்ம அவருக்குள்ளே இருந்தோம், நம்மளாக இருந்தோம், நமக்காக அவர் சுமந்தாரே. தேவன் நம்மளை கைவிடக்கூடாது என்பதற்காக அவரை கைவிட்டார். என்ன ஒரு அதிசய கதை. அவர் முகத்தை மறைத்து கொண்டார். கிறிஸ்து வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறார். நம்ம இதில் புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவை கைவிட்டார்னும் போது ஒரு கிறிஸ்து ரெண்டு நிலையில் இருக்கிறார் இல்லையா, மானிடத்தில் மனுஷீகத்தில். அவருடைய தெய்வத்துவத்தில் மனுஷீகத்தில், அவருடைய தெய்வத்துவத்தில் தெய்வீகமாக பிதா குமாரன் பரிசுத்தாவி, அது பேர் வந்து ஒரு இணைப்பு, அது ஐப்போஸ்டேட் ஸ்டாட்டிக் யூனியன் வாங்க, அது என்றென்றுமே இருக்கக்கூடிய இணைப்பு. அந்த இணைப்பில் அவர் கைவிட்டுல பாருங்களேன், அந்த இணைப்பு அவர் கடவுள் தான், தேவன் தான், அவர் சகலமும் உள்ள அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவில் அது எந்த பிழைவும் ஏற்படலை. ஆனால் அவருடைய மனுஷீக இயற்கையில் மனுஷனாக அவரை கைவிட்டார். ஆனால் கிறிஸ்து இங்கே வந்து தன்னுடைய தெய்வீகத்தை பயன்படுத்தி, நீங்கள் கைவிட்டா என்ன, நான் என்னை காப்பாற்றிக்க முடியுன்ற நிலையில் அவர் இல்லை, அடிமையின் கோலத்தில் எல்லாமே என் பிதாவுக்கு உட்பட்டு நான் செயல்படுவேன்றதுனால தான் முற்றிலுமான கைவிடுதலை அவர் உணர்றாரு, அனுபவிக்கிறார் இல்லைங்களா. அவர் தெய்வீகத்தை அவர் அங்கே பயன்படுத்தலையே, முழுமையாக மனுஷனாக சாகிறாரே, அதனால் அவருக்கு அவர் அது அது பயங்கரமாக தாங்க முடியாமல் இருக்கு. அந்த நிலையிலையும் அவ்வளோ அவ்வளோ நிலையிலையும் அவருடைய விசுவாசத்தை பார்க்குறோம் பார்க்கல. அந்த வியாகுலத்திலேயே ஒரு சந்தேகத்தில் இல்லை, ஒரு ஒரு அந்த நிலையிலையும் நீங்கள் என்ன அறியாமல் இல்லை, அவருக்கு தெரியாது இல்லை ஏன் கைவிடுறாரு, என்னத்துக்கு இவர் பாடுபடுறாருன்னு. அந்த கசப்பு எண்ணி முடியாத கசப்பாக வேதனையாக இருந்தாலும் இந்த மாதிரி கைவிட்ட நிலையிலையும் விசுவாசத்தோடு, நீங்கள் தான் என் தேவன், என் உடன்படிக்கை என் தேவன், என்னை காக்கிற தேவன், இந்த அகில பாதாள நரக வேதனையிலையும் அவர் விசுவாசம் தளராமல் வியாகுலத்தில் வருது, கசப்பில் அந்த வார்த்தைகள் வருது, ஆனாலும் என் தேவன். அங்கே தான் விசுவாசத்தை பார்க்குறோம் பிரகாசமாக. ஓகே, இதான் முதல் வசனத்தின் ஆரம்பம். நம்ம இதை தொடர்ந்து படிப்போம், இது ஒரு தியானமாக. ரெண்டே ரெண்டு பயன்பாடுகள் நான் சொல்லி முடிக்கிறேன். நம்மெல்லாம் இதில் என்ன படிச்சுக்கணும், முதலாவது தேவன் மெய்யாகவே கிறிஸ்துவை கைவிட்டாரா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மெய்யாகவே கைவிட்டாரா, அவர் மெய்யாகவே கைவிட்டார்னா இங்கே தானுங்க நமக்கு பெரிய கிரேட் நியூஸ், நம்மெல்லாம் ஆனந்தப்பட்டு மகிழ வேண்டிய கிரேட் நியூஸ். அந்த சிலுவைக்கு கல்வாரிக்கு முன்னாடி நின்று, அந்த சிலுவைக்கு முன்னாடி நின்று தேவ மனிதனாக அவர் நம்மளுடைய சார்பாக நம்மளுடைய மீட்பராக தொங்குறாரே, மெய்யாகவே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து, மெய்யாகவே நம்முடைய கோபாக்கினை அவர் வாங்கிக்கிட்டு, நம்மளுடைய உள்ளான தன்னுடைய உள்ளான ஆத்துமால நமக்கு வரவேண்டிய நீதியான தண்டனையை அவர் அனுபவிச்சுட்டு இருந்து அந்த 3 நேரம் அனுபவிச்சு நம்ம அதன் புதிர புரிஞ்சிக்க முடியாம இருந்தாலும், இந்த வார்த்தைகள்ல அந்த பெரிய டிரான்சாக்ஷன் என்னன்னு நம்ம கொஞ்சம் புரிய முடியுது இல்லைங்களா? ஏன்னா அவர் அழுவும் போது, வியாகுலப்படும் போது அவருக்கு எந்த உதவியும் வரல, மெய்யாகவே அவர் கைவிடப்பட்டார். எந்த தேவதூதனும் வந்து ஹெல்ப் பண்ணலை, மெய்யாகவே அவர் பாடுபட்டார். அவருடைய உச்சக்கட்ட வியாகுலம் இதான். அவர் அமைதலா இல்லாம கத்தினார் தாங்க முடியாம. நரகம் செய்யக்கூடிய மிக கொடுமை, இதை விட பெருசா நரகம் வேற ஒண்ணும் செய்ய முடியாது. இதைவிட இவர் அனுபவிச்சதை விட பெரிய தண்டனை வியாகுலம் நரகத்துல கிடையவே கிடையாது. அதை உச்சத்தை, அதனோட ஆக்ரோஷத்தை, அதனோட உச்சகட்ட ஆக்ரோஷத்துக்கு அவர் கைவிடப்பட்டார். அதுக்கு அவர் நரகத்தின் மோசமான தண்டனைக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இதுதான் நமக்கு கிடைக்கிற சுவிசேஷம். இதுதான் இந்த ஃபுல் ப்ரூஃப். இயேசுடைய பாடுகள் உண்மையானது. அவர் மெய்யாகவே கைவிடப்பட்டிருந்தா, அவர் கைவிடப்பட்டது அவர் நம்முடைய பிரதிநிதியாக கைவிடப்பட்டார். ஆகவே அவர் உண்மையாகவே நமக்காக மரித்தார், உண்மையாகவே நம்முடைய சாபங்களை சுமந்தார், உண்மையாகவே நம் கோபாக்கினையை சுமந்து மரித்தார். யோசிச்சு பாருங்க, அது மெய்யாகவே இயேசு மரித்ததுனால் தேவனுடைய நீதியான கோபமோ தண்டனையோ பாடுகளோ ஒரு காலம் நமக்கு இல்லை. ஏன்னா அது மெய்யாக நடந்த ஒரு காரியம். ரெண்டாவதாக இல்லைங்களா, ரெண்டாவதாக மெய்யாகவே இயேசு கைவிடப்பட்ட கிரேட் நியூஸ் என்ன தெரியுமா? சந்தோஷப்பட வேண்டிய நியூஸ் என்ன தெரியுமா? இயேசு மெய்யாகவே கைவிடப்பட்டிருந்தா, நீங்களும் நானும் ஒரு காலம் நம்மளை அவர் கைவிடுவோம், விடவும் மாட்டார், நம்மளை விட்டு விலகவும் மாட்டார். அதுக்காகத்தான் அவர் கைவிடப்பட்டார். பாருங்களேன், தேவனுடைய முற்றிலுமான கைவிடுதலை அவர் அனுபவிச்சது. ஏன் நாம் ஒரு காலம் கைவிடப்படக்கூடாது? நம்முடைய மிகப்பெரிய பாதுகாப்பு இங்கத்தான பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீங்களா? தேவன் கை கூட இருக்கிறாரா இல்லையா தெரில, என்னை கைவிட்டுருவாரா இல்லையா தெரில. இதை விட கடவுள் என்ன ப்ரூஃப் கொடுக்க முடியும்? அற்பம் புழுல புழு, நீ உன்னை நரகத்துல கைவிட்டுற கூடாது என்பதற்காக என்னுடைய நேச பாச நித்திய குமாரனையே கைவிட்டனே, உன்னை நான் விடக்கூடாது என்பதற்காக உன்னை ஒரு காலம் கைவிட மாட்டேன். இதுக்கு ஆதாரம் பாரு, என் பிள்ளைய கைவிட்டு நான் காட்டுறேன். என்ன ஒரு காரியம், என்ன ஒரு குட் நியூஸ். யோசிச்சு பாருங்க, ஜெபம் பண்ணலாம் நம்ம.